நல்ல தகப்பனே, உம்முடைய இன்ப பிரசன்னத்திற்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேயா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் எப்பொழுதும் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் தேவன் தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. காலங்கள் மாறுகிறது, அரசாங்கம் மாறுகிறது, எல்லாமே மாறுகிறது, ஆனால் தேவன் ஒருபோதும் மாறுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அது எங்கள் நம்பிக்கை, அது நமக்கு ஒரு சந்தோஷமான காரியம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 3வது அதிகாரம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்த அந்த செய்தியை தொடர விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அந்த வசனத்தை நாம் திரும்பவும் வாசிப்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1-12 வரைக்கும் நாம் வாசித்து செய்திக்குள்ளே தொடர்ந்து நாம் கடந்து செல்லலாம். வாசிக்க கேப்போமா? ஹல்லேலூயா.
என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது.
ஹல்லேலூயா.
அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும்
பெறுவாய்.
சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும், கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம்
பண்ணி.
அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம்
புரண்டோடும்.
என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக
எண்ணாதே.
அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிற்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிற்சிக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கடந்த முறை வாசித்த அல்லாவிட்டால் கருத்தில் கொண்ட சில காரியங்களை மேலாக சொல்லி நான் தொடர விரும்புகிறேன். உன் சுய புத்தியுமே சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. கர்த்தரில் நம்பிக்கையாயிருக்கிற மனிதன் செய்ய வேண்டிய காரியங்கள். கர்த்தரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் தன் சுய புத்தியின் மேல் சாயமாட்டான். பிரியமானவர்களே, என் வாழ்விலே நான் கண்டவைகளும் கேட்டவைகளும் என்னவெனில், எங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கவலைப்பட்ட நேரங்கள் அதிகம், கஷ்டப்பட்ட நேரங்கள் அதிகம், கண்ணீர் விட்ட நேரங்கள் அதிகம். ஏன்? தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகுவது. இன்றைக்கு காலமே கேட்டோம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் அதை கனம் பண்ணி அதற்கு கீழ்ப்படிந்ததை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்ற தலைப்பிலே அவர் பேசினார், பிரதர் ரூபன் அவர்கள் பேசினார்கள். அதுல என்ன நடந்தது? கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு நாம் விலகுகிறது அடிக்கடி நடப்பது நம்முடைய வாழ்விலே. இங்க என்ன சொல்லுகிறது? உன் சுய புத்தியின் மேல சாயாத. சுய புத்தியில செய்து விட்டு பிறகு இருந்து அழுகிறது, நாம சிந்திப்பது யோசிப்பது, வீடுகளில் இருந்து மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய உள்ளத்திலே நாம் நினைப்பது, கண்ணீர் விடுவது, கவலைப்படுவது எல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது. நான் போன முறையும் சொன்னேன், மற்றவங்களுக்கு எல்லாம் வெளிச்சம் கிடையாது. ஆனால் தேவன் ஒருவர் கவனிக்கிறார். நாம் படுகிற பாடுகள், உள்ளான வாழ்விலே நாம் படுகிற கஷ்டங்கள், மாம்சத்தின் முடிவுகள், மாம்சத்தின் நோக்கங்கள், மாம்சத்தின் சிந்தைகளிலே நாம் செய்த காரியங்கள் நம்மளை வாட்டி வதைக்கிறது. ஆகையினாலே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷன் என்ன செய்வான்? அவன் தன் சுய புத்தியுமே சாயாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் கடந்த முறை பேசினேன். அதிலே உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் மோசே அவர்களை குறித்து கொஞ்சம் பார்த்தோம். அனன்யா சப்ரால் அருமையான விசுவாச குடும்பத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஹல்லேலூயா. சுயமாய் சிந்தித்து அவருக்கு தொடக்கம் எல்லாம் நல்லா இருந்தது. ரெண்டு பேருடைய வாழ்விலையும் கூட தொடக்கங்கள், சேர்க்கைகள், நடத்துகள் எல்லாம் நல்லா இருந்தது. திடீரென அவருடைய நோக்கங்கள் மாறிவிட்டது, அவருடைய சிந்தனைகள் மாறிவிட்டது, அவருடைய செயல்பாடுகள் மாறிவிட்டது. கர்த்தருடைய காரியத்தை விட்டு விலகிவிட்டார்கள். என்ன நடந்தது? கடைசியிலே அதற்குரிய பிரதிபலனை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஆகையினாலே திரும்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் சுய புத்தியுமே சாயாமை வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இரண்டாவது காரியம் போன முறை பார்த்தோம், உன் வழிகளிலே அவரை நினை, உன் வழிகளை அவருக்கு ஒப்புக்கொடு என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். கர்த்தரில் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை, தேவ மனுஷன், தேவ குடும்பங்கள் தங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு தங்கள் வழிகளை ஒப்புக்கொடுத்து கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்று சொல்லி நாம் வாழக்கூடாது. இன்றைக்கு அநேகர் தங்கள் வழிகளை யாருக்கோ அர்ப்பணித்திருக்கிறார்கள், யாருக்கோ தங்கள் வழிகளை கொடுத்திருக்கிறார்கள், யாருடைய வாழ்க்கைக்கோ கொடுத்திருக்கிறார்கள், யாரையோ நம்புவார்கள், அவர்கள் சொல்றதை கேட்பார்கள், இவர்கள் சொல்லுகிற. ஆனால் கர்த்தருக்கு எங்கள் வழிகளை, தேவனுக்கு எங்கள் வழிகளை நாம் ஒப்புக் கொடுப்பதில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்ற சிந்தை உள்ளவர்களாக இருப்போம், ஆனால் கர்த்தருக்கு நம் வாழ்க்கையை பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுப்பதில்லை. கிறிஸ்தவர்களே, தேவ பிள்ளைகளே, அன்பானவர்களே, உங்களுக்கு நீதிமொழிகளிலே தாவீதின் குமாரனாகிய அவர் எழுதுகிறது என்னவெனில், ராஜாவாகிய சாலமோன் எழுதுகிறது என்னவெனில், ஞானியாக எழுதுகிறது என்னவெனில், உங்கள் வழிகளை கர்த்தருக்கு, தேவனுக்கு, மனிதர்களுக்கு அல்ல, தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து வாழுங்கள். நாம் நிற்கிற காலம் நமக்கு இந்த பதில் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினை. நாம் எதை நினைக்கிறோம், எதை நினைத்து வாழுகிறோம்? கடந்த முறை நான் சொன்னதை திரும்ப சொன்ன பிரியமானவர்களே, உன் வயதுல இருந்து நீ கணக்கு போட்டா கூட 100 வருஷம் வாழ முடியாது. உன் வயதுல இருந்து கணக்கு போட்டா ஒருத்தன் 30, ஒருத்தன் 10, ஒரு 20 தான் வாழ போகிறோம். உன்னுடைய சிந்தனைகளையும் உன்னுடைய நோக்கங்களும் பிரயோஜனமற்றது. அதனால்தான் பிரசங்கி சொல்லுகிறார், நான் வானத்தின் கீழ் கண்டது எல்லாம். நான் நேற்று இரவு இருந்து யோசிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஒருவன் ஞானி என்கிற பொழுது எப்படி நாம் கண்டுபிடிக்க தெரியுமா, எப்பொழுது கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா, ஒருத்தன் ஞானி என்பதை குறித்து எப்பொழுது கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா, அவன் தன் அறிவிலே நான் காண்பது எல்லாம் மாய் என்று சொல்லி எப்பொழுது அவன் சிந்திக்கிறானோ அன்று அவன் ஞானியாக மாறுகிறான். அதைத்தான் பிரசங்கி எழுதி முடிக்கிற பொழுது எழுதுகிறார், நான் கண்டது, நான் கேட்டது, நான் பார்த்தது எல்லாம் மாயை, மாயை. நாம் காண்கிறது ஒன்றும் நிலையானது அல்ல, இந்த பூமி நிலையானது அல்ல, நாம் வைத்திருக்கிறவைகள், நாம் பார்க்கிறவைகள் ஒன்றும் நிலையானது அல்ல, ஒன்றும் நிலையானது அல்ல. அதை ஞானி கண்டுபிடிச்சான், அந்த மனுஷன் கண்டுபிடிச்சு அவனுடைய முடிவில் எழுதுகிறான், நான் கண்டது எல்லாமே மாயதாப்பா, ஞானி. இன்றைக்கு நாங்கள் ஞானிகளை போல நடந்து கொள்ளுகிறோம், ஆனால் அந்த அறிவில்லை நமக்கு. இருக்கட்டுக்க பிரியமானவர்களே, உன் வழிகளை எல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
மூன்றாவது காரியம் போன முறை நான் பார்த்தேன், இப்பொழுது நான் மூன்றாவதாக பார்க்கிறது என்னவெனில், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. இதை எழுதிக்கொள் சாலமோன், என்ன உன் இருதயத்தில் எழுதிக்கொள், நான் சொல்லுகிற வார்த்தைகளை எழுதிக்கொள், அது கவனமாய் காத்துக்கொள். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதேப்பா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, நீண்ட விசுவாசிகளே, நீண்ட ஊழியர்களே, உங்களுக்கு நான் இந்த நாளிலே ஒரு புத்திமதி சொல்ல எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை ஞானி என்று எண்ணாதிருங்கள். நான் என் வாழ்க்கையிலே பார்த்த ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்லி கடந்து செல்ல இதை விளக்க விரும்புகிறேன். ஒரு சிலர் நீங்கள் கவனித்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் தெரிந்தது போல நடந்து கொள்வார்கள். எல்லாம் தெரிந்தது போல அவர்கள் தங்களை தாங்க ஞானிகளாக நினைத்துக் கொள்வர். எல்லாம் தெரிந்த ஒரு மனிதன் இருக்க முடியாது, அது முடியாது. ஆனால் ஒரு சிலரை கவனிங்க, எல்லாம் தெரிந்தது போல ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் கதைங்க, தெரிந்தது போல கதைப்பார்கள். ஒரு கம்ப்யூட்டரை குறித்து கதைங்க, அது தெரிந்தது போல கதைப்பார்கள். ரெண்டு ஸ்டெப் முடிந்து ரெண்டு ஸ்டெப் தாண்டினதான் தெரியும் இது களிமண் சொல்லி. ஒரு குடும்ப பிரச்சனை கதைங்க, எல்லா குடும்பத்தில் எல்லாவற்றையும் கண்டு எல்லாம் வெற்றி சிறந்தது போல அது குறித்து பல வளர்ந்து ரெண்டு வார்த்தை கதைப்பார்கள். உன்னை ஞானி என்று எண்ணாத, அது உனக்கு நல்லதல்ல. கர்த்தரை நம்புகிற மனுஷன், கர்த்தர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் உன்னை ஞானி என்று காண்பிக்காத. கர்த்தர் காண்பிக்கிறதுக்கும் அது காண்பித்தால் அது அது வேற விதத்தில் இருக்கும். ஆனால் சாலமோன் ஞானம் பெற்ற ஒரு மனுஷன், ஆண்டவரிடத்துல கேட்டா என்ன தெரியுமா, அந்த மனுஷன் கேட்டான், ஞானத்தை தாரும், எதற்கு, ஜனங்களை நடத்த வேண்டிய ஞானத்தை தாரும், எனக்கு பொன் வேண்டாம், புகழ் வேண்டாம், பட்டம் வேண்டாம், பதவி வேண்டாம், ஆண்டவரே எனக்கு வேண்டியது ஞானம். அவன் என்ன சொல்றான், உன்னை ஞானி என்று எண்ணாத, ஞானத்தை பெற்ற மனுஷன் ஞானி என்று எண்ணாதங்க. பிரியமானவர்களே, ஒரு சிலரை கவனித்தா எல்லாம் தெரிந்தது போல, எல்லாத்துக்கும் கையை வைத்து, எல்லாத்துக்கும் மூக்கு நடத்தி, எல்லாத்துக்கும் கதைத்துக் கொண்டே இருப்பாரு, எல்லாம் தெரியும். எனக்கு அப்படிப்பட்ட சில நபர்களை கண்டு உள்ளத்திலே நாம ஸ்ட்ரெஸ் ஆகி விடுவோம். என்னப்பா எதைத்தான் கேட்டாலும் ஒன்று கண்டாலும் எனக்கு தெரியாது என்று சொல்லி சொல்வதற்கு பதிலே இல்லை, எல்லாவற்றுக்கும் ஏதாவது என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களே, எல்லாம் தெரியும் எனக்கு. பிரியமானவர்களே, உன்னை நீ ஞானி என்று எண்ணாத, உன்னை ஞானி என்று சொல்லிக் கொள்ளாத. மற்றவர்கள் நம்மளை பார்த்து நம்முடைய நடத்தைகள்ல உள்ளத்திலையும் நம்மளை குறித்து சிரிக்கிற அளவுக்கு நடந்து கொள்ளாதருங்கள், நடந்து கொள்ளாதருங்கள். எல்லாம் தெரியும் எனக்கு, எல்லாம் தெரியும். எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் வைத்திருப்பார்கள். தெரியுமா, ஒரு சிலரை நீங்கள் பேசுங்க, உங்களோட உங்க அனுபவத்திலையும் இருக்கலாம், எதையாவது ஒன்று கதைங்க, ஒரு பதில் வச்சே இருப்பாங்க. இங்க உன்னை நீ ஞானி என்று வெளிப்படுத்தாதேப்பா, உனக்கு எல்லாம் தெரிய போறது கிடையாது. எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது, எல்லாருக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. எல்லாம் தெரிந்தது போல நடவாதருங்கள், அது கர்த்தரை நம்புகிற மனிதனுக்கு நல்லதல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மீது நம்பிக்கையாய் வைத்திருக்க, இதை உங்கள் இருதயத்தில் எழுதுங்க என்று சொல்லி சாலமோன் சொல்லுகிறார். என்னத்தை எழுது, உன்னை நீ ஞானி என்று நினைச்சு கணக்க பேசாதேப்பா. ஹல்லேலூயா. விசுவாசியே, தேவ பிள்ளையே, ஊழியர்களே, உங்களுக்கு கொண்டு நான் சொல்லவா, சாலமோன் ராஜா தாவீதின் குமாரன் எழுதுகிறது என்னவெனில், உன்னை நீ ஞானி என்று சொல்லாதே என்று சொல்லி ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்ற மனிதன் எழுதுகிறார். ஞானத்தை பெற்றது, உன் ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் எனக்கு வேணாப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எதை கேட்டு பெற்று வச்சிருக்கிறோமோ ஆண்டவர் தான் அறிவார். நமக்கு எது வேணும், கர்த்தரை நம்புகிற மனுஷர் நாம், தேவனை ஆராதிக்கிற மனுஷர் நாம். இன்றைக்கு எல்லாம் சொல்லி 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 பக்கத்துல யுத்தம் மூண்டு விட்டது, பக்கத்துல யுத்தம் மூண்டு விட்டது. எல்லாத்தையும் சொல்லி 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 கதைச்சு என்ன பேசி என்ன எல்லாம் வளர்த்தி தீர்த்து முடிஞ்சு இன்றைக்கு யுத்தம், இன்னைக்கு பயத்தோடு இருக்கிறார்கள். நான் கேட்டேன், யாரோ ஒரு சொன்னேன்னு சொல்லி கேட்டேன், எனக்கு தெரியாது, இங்கே இல்லை வழியில் சொன்னாங்களே, நாம இலங்கைக்கு போய் திரும்ப இருப்போம்னு சொல்லி. நான் அடிக்கடி பாஸ்டிங் ரேட்ல சொல்றது, நேற்று பவுல் அதை மென்ஷன் பண்ணா, என்ன தெரியுமா, பட்டயம் திரும்பும். ஒருபோதும் நாம் நினைக்க கூடாது இலங்கை தூரத்தில் இருக்கிறது, அந்த ஜனங்கள் எப்படியாவது போகட்டுக்கும், எப்படியாவது இருக்கட்டுக்கும், என்னவாவது செய்யட்டுக்கும் சொல்லி நாம ஏதோ நல்லா இருக்கிறோம் சொல்லி நினைக்க கூடாது, நினைக்க கூடாது. யுத்தம் இன்னைக்கு காலின் பக்கத்தில் நிற்கிறது, ஒரு செகண்ட்ல யுத்தங்கள் மாறிவிடலாம். ஆனால் என்ன நம்பிக்கை, இன்றைக்கு செத்தா பரலோகம் போறது நிச்சயம், அதுதான் எங்க நம்பிக்கை, அடுத்த நம்பிக்கை எங்கிட்டத்துல இல்லை, விளங்குறதா. சோ பக்கத்துல யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தேசத்திலிருந்து வந்த ஜனங்கள் டபக்கண்டு யோசிச்சுட்டாங்க பாருங்க, நாங்க இலங்கைக்கு போயிருவோம், அவங்க யோசனை எப்படி இருக்கு பாருங்க. பிரியமானவர்களே, நான் திரும்பவும் சொல்றேன், நீ இலங்கைக்கு போனா மாத்திரம் தப்பிக்கொள்ளலாம் சொல்லி நினையாத, நினையாத. நான் உனக்கு ஒன்று சொல்லவா, இலங்கைக்கு போக்க இங்க இருந்துக்க அது உன் பிரச்சனை, ஆனா ஆனா கர்த்தரை நம்புகிற மனுஷன் நீ, தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் நீ, என்ன வேணும் உன்னை ஞானி. இது கூட நமக்கு ஞானமாக தோண்டலாம், இங்க யுத்தமா அங்க போயிருப்போம், அது பற்றி ஞானமாக தோண்டும் நமக்கு. நீ உன்னை ஞானி என்று என்னாதேப்பா, என்னாது, ஏனெனில் கர்த்தரை நம்புகிற மனுஷன் அவன் அப்படி என்னவே கூடாது. ஹல்லேலூயா. இதை குறித்து பேசலாம். ஆனாலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் பேசுவதற்கு கருப்பொருளாக கொண்ட ஒரு காரியத்துக்குள்ளே இந்த நாளில் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். உன்னை நீ ஞானி என்று என்னாதே,
கர்த்தருக்கு
பயந்து
தீமையை விட்டு விலகு,
தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தீமையை விட்டு விலகுவான், தீங்குகளை விட்டு விலகுவான், தீய நோக்கங்களை விட்டு விலகுவான், தீய சிந்தனை உள்ளவர்களை விட்டு விலகுவான், தீய நோக்கங்களோடு இருக்கிறவர்களை விட்டு விலகுவான், விலகுவான், விலகுவான். யார், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தர் மீது நம்பிக்கை. நீர்தான் ஆண்டவரே, ஆண்டவர் உம்மீதுதான் என் வாழ்வு இருக்கிறது, என் பலன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தீய நோக்கங்களை உடையவர்களோடு, தீய சிந்தனை உடையவர்களோடு, தீய பார்வை உடையவர்களோடு இணையாதிருங்கள், இணையாதிருங்கள். தீய பேச்சுக்கள், தீய நோக்கங்கள், இணையாதிருங்க. தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு அது நல்லதல்ல. கர்த்தரை நம்பி, கர்த்தர் மீது நோக்கம் கொண்டு, கர்த்தரையே நம்பிக்கையாக வைத்து வாழுகிற என்னுடைய உன்னுடைய வாழ்விலே உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுங்க, விலகுங்க. இதுல ரெண்டு காரியம். ஒன்று, நாம் தீமை செய்யாத படிக்கு எங்களை காத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று, தீமை செய்கிறவர்களை விட்டு விலக வேண்டும். ஒன்று, நாம் தேவனை நம்புகிறவர்கள் தீமையானதை யோசிக்க கூடாது, தீமையானதை சிந்திக்க கூடாது, தீய நோக்கம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, தீய பார்வை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அதே வண்ணத்திலே ஒரு மனிதன் தீயதை செய்கிறான், தீய வழியிலே நடக்கிறான், தீமையானதை நோக்குகிறான் என்று சொன்னால் அந்த வழிகளை விட்டு விலகுங்க. அது உங்களுக்கும் எனக்கும் தகுந்ததல்ல. விளங்குறதா? தகுந்ததல்ல. பிரியமானவர்களே, நீ உன்னை ஞானி என்று எண்ணி நடந்து கொள்ளாதே. தீய வழிகளை விட்டு விலகுங்க. அது நமக்கு நல்லது, அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவர்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தர் மீது நோக்கமுள்ளவர்கள், கர்த்தரோடு வாழுகிறவர்கள். அப்படி நடுவார்கள், அப்படி நடுவார்கள். ஹல்லேலூயா. இதற்கு உதாரணம் பல காரியங்களை, கர்த்தருக்குள்ளே வாழுகிற தேவனுடைய மனிதர்கள் அநேக தடவைகளிலே தங்கள் தீய வழிகளை விட்டு விலகி, தீய நோக்கங்களை விட்டு விலகி, தீய காரியங்களை விட்டு விலகின மனிதர்களை நாம் வேதத்திலே அநேகத்தை பார்க்கலாம். பிரியமானவர்களே, நாம் தீய சிந்தை உள்ளவர்களாய் இராதபடிக்கு நம்முடைய உள்ளத்திலே உறுதியுள்ளவர்களாய் இருந்தால் நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, எவ்வளவு காலம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள் ஊழியத்தை செய்தாலும் சரி, ஏதாவது ஒன்றுன்னு சொன்னா இதயம் கருத்து போகிறது, இதயம் விறுவிறுக்குது, இதயம் கோபம் அடைகிறது. எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இதயம் வேண்டாத காரியங்களால் நிறைகிறது. முகங்கள் மாறுகிறது, நோக்கங்கள் மாறுகிறது, சிந்தனைகள் மாறுகிறது, நல்ல சிந்தனைகள் எல்லாம் தீயதாக மாறுகிறது, மாறுகிறது. ஆனால் கர்த்தரை நம்புகிறோம், நாம் தேவனை நம்புகிறவர்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி ஞானி சொல்லுகிறார். அடுத்தது, உங்க இருதயத்தில் இது எழுதுங்க. அங்க இருதயத்தில் நம்ம இருதயத்தில் எது எழுதப்பட்டிருக்கிறது? மற்றவர்களை குறித்தா, மற்ற காரியங்களை குறித்தா? பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன், திரும்பவும் திரும்பவும் சொல்லுகிறேன், நாம் கடைசி காலத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். நம்முடைய உள்ளான வாழ்வின் அடிப்படையிலே தான் நாம் பரலோகம் போவது. கர்த்தரை நம்புகிறோம் என்று நாம் வாழுகிறோம், கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிற்கிறோம், நல்லது. ஆனால் உள்ளான வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் நாம் சோதிப்பதும் யோசிப்பதும் நமக்கு நல்லதாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அனன்யா சப்ரால போன முறை பேசினேன் இல்லையா, கடைசி நிமிஷத்துல கோட்டை விட்டுட்டாங்கப்பா. நல்ல குடும்பம், நல்ல விசுவாசிகள், எழுப்புதலின் காலத்துல வாழ்ந்தவங்க, அவங்க பார்க்காத எழுத்து கண்டவங்க, கடைசி நிமிஷத்துல கோட்டை விட்டுட்டாங்க. ஐயோ பரிதாபம், பரிதாபம். இன்னைக்கு நாங்களும் காலகாலமாக ஓடுகிறோம், கடைசி நேரத்திலே கர்த்தரை விட்டு விலகி விடாத படிக்கும், விசுவாசத்தை விட்டு விலகி விடாத படிக்கும். பிரியமானவர்களே, தீய நோக்கங்களை விட்டு விலகுங்க, தீய சிந்தனைகளை விட்டு விலகுங்க. அவர்களுடன் அவர்களுடைய நோக்கம், அனன்யா சப்ரோடைய நோக்கம் நல்லா இருந்தது. ஆரம்பம் குழுகுலன் இருந்தது பாருங்க. இன்னைக்கு ஆதியை குறித்து பேசினார், ஆதி அன்பை குறித்து. ஆரம்பம் குழுகுலன் தான் இருந்துச்சு, எல்லாமே எல்லாமே நல்லாக இருந்தது. அவர்களும் சந்தோஷமாக, திடீரென்று ஒரு நோக்கம், திடீரென்று ஒரு தீய நோக்கம், திடீரென்று மாம்சத்தின் நோக்கம், ஒரு முடிவு செய்தார்கள், மறித்து விட்டார்களே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே வருகை எதிர்நோக்க கர்த்தருடைய கிரியைகளும் வித்தியாசமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அது வித்தியாசமாக இருக்கும். அண்டை எந்த மாதிரியே இப்படியே போய்கொண்டே இருப்போம் நினையாதங்க. கர்த்தருடைய கிரியைகளும் வித்தியாசமாக இருக்கும். வந்து வாசிங்க சிஸ்டர், வாசிங்க, வாசிக்கலாம்.
அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும், உன் எலும்புகளுக்கு ஊனமாகும்,
ஊனமாகும்.
உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்.
பாருங்க, இந்த மேல் வசனம் பாத்தீங்கன்னா, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியம், அது உன் சரீரத்திற்கு ஆரோக்கியம். எது? தீய நோக்கம் இல்லாமல் வாழுவது, தீய சிந்தை இல்லாமல் வாழுவது, தீய வழியில் நடவாமல் இருப்பது எது? உனக்கு ஆரோக்கியம். என்ன வசனம், என்ன வசனம! எனக்கு என் சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற, என் ஆவிக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது என்னவெனில், தீய நோக்கம் இல்லாதவர்களாக வாழுவது. கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய பழக்கம் என்ன தெரியுமா?
மற்றவர்கள் தீய நோக்கமாக இருந்தால் இவர்களும் தீயதாக நடப்பார்கள். மற்றவர்கள் கோபம் அடைந்தால் இவர்களும் கோபமாக நடப்பார்கள். அவர்கள் அது ஒரு பழக்கம், கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு பழக்கம், தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ள இருக்கிற பழக்கம் என்ன? தீய நோக்கம். நாம என்ன செய்கிறோம் என்பது முக்கியம் என்பதை மறந்து விடுவார்கள். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் அதைத்தான் யோசிப்பது எல்லாரும். ஆனால் வேதம் வேதத்தில் இல்லாததுண்டு உலகத்தில் கிடையாது. ஆனால் நாங்கள் தமிழ் தேசத்திலிருந்து, இலங்கை தேசத்திலிருந்து, இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? தன்னை தானே திருத்திக் கொண்டால் சமூகம் தானாய் திருந்து மண்டுவார்கள். ஆனால் எப்பவும் மற்றவர்களைத்தான் பார்ப்பது, நம்மளை பார்ப்பதில்லை. இங்கே அது நமக்கு ஆரோக்கியம் அப்பா. எது ஆரோக்கியம்? தீய நோக்கம் இல்லாமல் வாழ்வது. மற்றவர்களை குறித்து இந்த பாருங்க பிரியமானவர்களே, நீங்க ஒரு தீய காரியத்தை செய்து நான் உங்களோடு சண்டை பிடிச்சி ஒண்டையும் வெல்ல போறது கிடையாது. நீங்க என்ன குறிச்சு தீயதாக நினைச்சோ, தீயதை பேசியோ நீங்க ஒன்றும் வெல்ல போறது கிடையாது. எல்லாம் மாயை. இன்னோ நாளோ மறுகிறவோ அதை யார்தான் அறிவார்? அதை யார் அறிவார்? இதை நாம் சிந்திப்பதில்லை. ஏதாவது சொன்னா தூக்கி பிடிச்சு கொண்டு நிக்கிறது, ஏதாவது சின்ன எழுமி நின்று நிக்கிறது, ஏதோ வீரம் காட்டிக்கொண்டு. பிரியமானவர்களே, ஒன்றுமில்லாத ஒரு வாழ்வு. ஏதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அதுதான் வாழ்வின் பொருள். அது ஒன்றுமே கிடையாது. இந்த பூமியில நாம் 100 வருஷம் வேணாம், நீண்ட காலம் நாங்க வாழ முடியும் சொன்னா சொல்லுங்கப்பா, இறங்கி இதால போயிருவோம் சொல்லுங்க. முடியாது. எல்லாம் தேவன் எழுதி வைத்ததின் படிதான் நடக்கும். அது மாறவே மாறாது. பூமி சுழண்டு கொண்டுதான் இருக்கும், அது நிற்கவே நிற்காது என்பதை மறந்து விடாதீங்க. ஹல்லேலூயா. ஆகையினாலே அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாயிருக்கும். எது? தீய நோக்கம் இல்லாமல் வாழுவது. சண்டை பிடியாமல், கோபம் கொள்ளாமல், வெறுப்பு இல்லாமல், பொறாமை இல்லாமல் வாழுவது, அது நமக்கு ஆரோக்கியம். நான் முதல்லயே உங்களுக்கு பிரசங்கிச்சேன், ஒரு நாள் சண்டை பிடிச்சிட்டுங்க, ரெண்டு நாள் சும்மா போய்விடும், ரெண்டு நாள் பிரயோசனம் இல்லாமல் போயிடும். வீடுகளில் குடும்பங்களில் சண்டை பிடிங்க, ரெண்டு நாள் அநியாயமாய் போய்விடும். ஆளுக்கால் சிவரை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். ரெண்டு நாள் உங்கள் வாழ்க்கையில இழந்து விட்டீர்கள். தீய பேச்சுக்கள், தீய நோக்கங்கள் வீணாக போய்விடும். ஏன் வீணாக்குகிறீர்கள்? கர்த்தர் கொடுத்த வாழ்வு, தேவன் கிருபையாய் கொடுத்த வாழ்வு, ரம்யமாய் வாழுங்கள். ஒரு நல்ல நண்பரோடு சண்டை பிடித்துவிட்டால் அதில் ஒரு கிழமை போய்விடும். ஒரு உறவோடு சண்டை பிடித்தால் அதிலே 4 நாள் போய்விடும். ரம்யமான வாழ்வு கர்த்தர் கொடுத்தது, பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. தீய நோக்கம் வேணாம், தீய சாயலும் வேணாம். அடுத்தது வாசிங்க சிஸ்டர், பார்க்கலாம்.
உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும்.
ஹல்லேலூயா. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை என்ன செய்? திருப்பி திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு.
ஹல்லேலூயா. எல்லா சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமா? ஹல்லேலூயா. எந்த வசனம் சிஸ்டர்? 9வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஹல்லேலூயா. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. திருப்பி வாசிப்போமா? ஹல்லேலூயா. உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. யாரு சொல்றது? ஞானி எழுதுகிறார். யாரு? சாலமோன் எழுதுகிறார். உன் இருதயத்தின் பலகையில எழுதி வைத்துக் கொள்ளு சொல்லி எழுதுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நின்று நான் உங்களை கர்த்தருடைய சமூகத்திலே கேட்கிற கேள்வி என்னவெனில், நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றினாலும் கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிறோமா? இன்னைக்கு வருகிற பொழுது யோசித்தேன், தேவன் ஏன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்? நான் எனக்குள்ளே யோசித்தேன். அப்பொழுதுதான் ஒரு காரியம் வந்தது, நான் அவரை கனம் பண்ணத்தக்கனவே ஆக, நான் அவரை கனம் பண்ணுவதற்கு தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இவர் ஞானி, ஐஸ்வர்யம் நிறைந்த மனுஷன். தாவீதும் சரி, சாலமோனும் சரி, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நிறைய பெற்றுக்கொண்டவர்கள். அவங்க எழுதுறாங்க என்ன தெரியுமா? உன்னுடைய முதல் பலன்கள் எல்லாவற்றினாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கடந்த நாட்கள்ல நான் ஆபிரகாமை குறித்து பார்த்திருக்கிறேன், அன்னாலை குறித்து பார்த்திருக்கிறோம். எல்லாம் மிகப்பெரிய காரியங்கள்னாலே கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணினார்கள். வழங்குறதா? ஆனா இங்க ஒரு மனுஷன் சொல்றான், உனக்கு இருக்கிற எல்லாவற்றினாலையும் தேவனை கனம் பண்ணப்பா. பிரியமானவர்களே, ஜபம் பண்ணுகிற பொழுது நல்லா ஜபம் பண்ணுவோம். எப்படி தெரியுமா? எல்லாம் நீர் தந்தது, எல்லாம் நீர் தந்தது,
எல்லாம் நீர் தந்தது. ஆனால் அப்படி ஜெபிக்கிற அளவுக்கு நாம் கர்த்தரை எல்லாவற்றினாலையும் கனம் பண்ணுகிறோமா? அதான் கேள்வி. பிரியமானவர்களே, ஏதோ ஒரு பிரசங்கம் என்று கேட்காதங்க, உணர்வுள்ளவர்களாகுங்கள். நான் பேசுகிறதை கொஞ்சம் சிந்திக்க பழகுங்கள். ஏதோ ஒரு செய்தி கேட்டோம், ஏதோ பேசினாரு நல்லா இருந்துச்சு போற விளையாட்டுக்கு வராதுங்க. நான் சொல்லுகிறது வேதத்துல இல்லைன்னு சொல்லி சொன்னால் இறங்கி வருகிற பொழுது நெட்டில் வந்து பேசுங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறது இங்கே? உனக்கு இருக்கிற உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண. இந்த செய்தி நான் ஏற்கனவே கொடுத்து விட்டேன், பூப்பட்டாலையும் கேளில்லையும் நான் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நான் பார்த்ததுண்டு, நெல்லு கதிர்கள் பூசணிக்காய் வேறு எல்லாம் கொண்டு வந்து இங்கே வைப்பார்கள். அறுவடையின் நாட்களிலே இங்கே கொண்டு வந்து வைத்ததை நான் கடந்த வருஷம் இந்த பக்கம் திறந்திருந்த பொழுது அங்கே ஃபாஸ்டிங் பீரியட் வைத்த பொழுது இதை அங்கிருந்து நான் பார்த்தேன். அது மனமகிழ்ச்சியாக இருந்தது. அதுல இன்றைக்கு நன்மை இருக்கோ இல்லையோ அவர்கள் அதை நினைவு கூறுகிறார்கள். விளங்குறதா? நெல்லு கதிர்கள் கொண்டு சாய்த்து வைத்திருந்தார்கள். பார்க்க நல்லாக இருந்தது, பார்க்க நல்லாக இருந்தது. ஏன்? பழியற்பாட்டிலே முதல் பழங்கள், தோட்டத்தின் விளைவுகள் எல்லாவற்றினாலையும் அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணினார்கள். இன்றைக்கு நமக்கு தேவன் நிறைய ஆசீர்வாதம். போன முறை பேசினேன், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்வு. ஆனா கர்த்தரை நாம் எப்படி கனம் பண்ணுகிறோம், தேவனை எப்படி நாம் கனம் பண்ணுகிறோம், நமக்கு இருக்கிற எல்லாவற்றினாலையும் தேவனை நாம் கனம் பண்ணுகிறோமா? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு சில விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா? நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம் என்ற அறிவு போய்விட்டது. நாம் கர்த்தரைத்தான் கனம் பண்ணுகிறோம் அதனால என்ற அறிவு மங்கிவிட்டது. அதுதான், நாம் தேவனை கனம் பண்ணுகிறோம் என்பதை மறந்து விட்டார்கள். எல்லாருக்கும் எல்லா பிரசங்கங்களும் பிடிக்கும், ஆனால் எப்படிப்பட்ட பிரசங்கங்கள் பிடிப்பது கொஞ்சம் கஷ்டம். பிரியமானவர்களே, நம் வாழ்விலே நமக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். எவ்வளவுத்திற்கு பிள்ளைகளை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நாம் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறோம், எவ்வளவுத்திற்கு நாம் நம்முடைய பக்கத்தில். அது பிறகு கர்த்தர் தந்த பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள், தேவன் தந்த பிள்ளைகள். ஆனால் நாம் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வைத்து எவ்வளவுத்திற்கு முக்கியத்துவப்படுத்துகிறோம்? எல்லாவற்றாலையும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், எல்லாவற்றினாலே. திரும்ப சொல்றேன், நாங்க இன்றைக்கு வைத்திருக்கிற ஒன்றும் நம்மளால இல்லை, நம்மளால நமக்கு கொடுக்கப்படல. கர்த்தர் நினைத்தார், அவர் இறங்கினார், அதனால மூன்று வேளை சந்தோஷமாய் சாப்பிட்டு இந்த தேசத்திலே நாம் வாழுகிறோம். ஆனால் உக்ரைனுக்கு வந்தது நமக்கு வராது என்று நீ நினைத்தாய், அது உன் தவறு. ஆனா நான் அந்த யுத்தம் நடந்த பொழுதும் இந்த யுத்தத்தை இந்த காலங்கள் போகிற பொழுது ஒன்று யோசிச்ச என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் இந்த தேசத்துல இருக்கிற பொழுது தேசத்தை மறக்கலப்பா, ஒருவேளை ஒரு யுத்தம் வந்து நம்முடைய நாட்கள் அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்தால் நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று சொல்லி நான் நினைத்ததுண்டு. நான் நினைத்ததை பேசுகிறேன், செய்தியாக பேசவில்லை. ஆண்டவரே, நான் தேசத்தை நினைத்ததுண்டப்பா, என் ஜனங்களை நினைத்ததுண்டு. ஆண்டவரே, ஆகாரம் இல்லாதவர்களை நான் நினைத்ததுண்டு. ஒருவேளை பட்டியம் திரும்பி இந்த தேசத்தில் ஒரு யுத்தம் உண்டால் மூளாது என்று நீ நினைத்தால் அது உன் நம்பிக்கை. கத்தரினை நினைப்பார், அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது. உனக்கு இருக்குதா? உனக்கு இருக்குதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டுகிற ஒரு வாழ்க்கை, அது ஒரு பெயர், ஒரு பட்டம் அல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு டிகிரி நமக்கு கிடையாது, அது வாழ்ந்து காட்டுவது. அப்பப்போ வாழ்ந்து அப்பப்போ முடக்கிட்டு ஒருக்கா செய்வது ஒருக்கா செய்யாம இருக்கிறது, ஒருக்கா நல்லவர்கள் என்றது ஒருக்கா கெட்டவர்கள் என்றது, ஒரே வாயாளி எல்லாம் நடக்கும். ஆனால் பிரியமானவர்களே, நாம் தேவனுடையவர்கள். ஹல்லேலூயா. உன் பொருளால கர்த்தரை கனம் பண்ணப்பா, முதன்மையானவைகளை தேவனுக்கு கொடு, தேவனுக்கு கொடு. எனக்கு ஒரு வரி தெரியும். நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு பிள்ளை படித்தால் படித்து இன்ஜினியர் ஆனால், இன்ஜினியர் முதல் மாசத்து சம்பளம் அப்படியே கொண்டு போய் சேர்ச்சிலே கொடுத்தார். எல்லா தாய் தகப்பனும் எல்லாரும் இன்ஜினியராக திரிகிறார்கள். Very good. ஆனா அவளை ஆவிக்குரியவளாகவும் ஆக்கு, தேவனுக்கு பயப்படுகிறவளாகவும் ஆக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவளாகவும் ஆக்கு. அதை செய்தா நீ உன் வாழ்விலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்விலே செயல் கொண்டாய். பணம் இருந்தென்ன, பட்டம் இருந்தென்ன, எல்லாம் இருந்து என்ன பண்ண போறோம் சொல்லு சொல்லு. நான் உங்களுக்கு இதில் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், பணம் வைத்திருப்பது தப்பல்ல, சந்தோஷமா நீங்கள் வாழுவதும் தப்பல்ல, ஆசீர்வாதமா நீங்கள் இருக்கிறதும் தப்பல்ல, ஆனால் கத்தரை கனம் பண்ண தகருகிறாயே, கத்தரை விட்டு விடுகிறாயே, ஆசீர்வதித்த தேவனை விட்டு விடுகிறாயே, ஆசீர்வதித்த கத்தரை விட்டு விடுகிறாயே. இப்படியே நின்றால் நான் செய்தி முடிக்கவே முடியாது இல்லையா? போகலாம் பாருங்க எங்க அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு,
கனம் பண்ணு,
அப்பொழுது
அப்பொழுது
களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்,
உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும்,
உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும்
புரண்டோடும். இது பழையற்பாடு, திராட்சை ரசம் வைத்திருக்கிற குடிக்கிற ஜனத்தார் அவர்கள் பணக்கார். அந்த காலத்துல திராட்சை ரசம் என்பது காணா ஒரு கல்யாணத்திலே நாம காணலாம், விசேஷமானவைகள். இந்த நாட்களிலே நாங்க ஒரு கோலா இல்ல வந்த தண்ணியை விட கோலா வந்த கொஞ்சம் இதுதானே இல்லையா? அதே மாதிரி அங்க இருக்கிற அந்த தண்ணீரை விட இப்படிப்பட்ட ரசங்களை பரிமாறுவது அது மேன்மையானது. சோ ஆசீர்வாதம் எப்ப ஓடும் நம் வாழ்வில்? கத்தரை நாம் கனம் பண்ணுகிற பொழுது. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்விலே வறட்சி, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்விலே வறட்சி, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கஷ்டம், துன்பம், சிகரம். கத்தரை கனம் பண்ணுகிறது எது தெரியுமா? இதுல வந்தபடியே இருக்கிறது, ஆண்டு பாடுறது, அப்படியே போறது, அப்படியே போறது. எத்தனை தடவை பிரசங்கித, எத்தனை தடவை சொல்லு, காதல போகவே போகாது. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். அப்பா நிரம்பும். நான் தொடர்ந்து சீக்கிரம் போக விரும்புறேன். இன்னைக்கு நான் செய்தி முடிக்க முடியாமல் போய்விடும் இல்லையா? ஆகிய நாளே திருப்பிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆதியாகம் 4 முதலாவது வசனத்திலிருந்து 4 வரையும் சீக்கிரம் வாசிப்போமா? ஆதியாகம் 4:1 இருந்து வாசிங்க.
ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான், அவள் கற்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால், பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான், ஆபேலும் தன் மந்தைகளின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது.
4 வசனத்தை திருப்பி வாசிங்க.
ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான், ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார்.
பிரியமானவர்களே, இதை வாசித்துக் கொண்டு போறபோது ரெண்டு காரியம் நான் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்கு எடுத்தேன். என்ன தெரியுமா? ஆண்டவர் காணிக்கையை மாத்திரம் அங்கீகரிக்கவில்லை, காணிக்கையை மாத்திரம் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை, யாரை அங்கீகரித்தார்? 4 ஆபேலையும் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தாராம். ரெண்டு அங்கீகரிப்பு அங்கே இருக்கிறது. ஒன்று கொண்டு வந்த மனிதனை தேவன் அங்கீகரித்தார், அடுத்தது காணிக்கையை அங்கீகரித்தார். ரெண்டும் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நான் உன்ன கேக்குவா, இன்னைக்கு உன்னை தேவன் அங்கீகரிக்கிறாரா, உன் காணிக்கையை அங்கீகரிக்கிறாரா, இல்ல ரெண்டையுமே அங்கீகரிக்கவில்லையா? தேவன் எதை அங்கீகரிக்கிறார்? பலர் சொல்லுகிறார்கள், காயின் கொடுத்த காணிக்கைகளையும் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நல்ல காணிக்கைன்னு சொல்லுகிறார்கள். எனக்கு தெரியாதப்பா. ஆனா 4 வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
மந்தையின் தலையீற்றுகளிலும்,
மந்தையின் தலையானவைகள், மேன்மையானவைகள், அப்படி எழுதி இருக்கு தானே. அதோட நன்றிக்கு எங்கேயும் கிறிஸ்தவர்கள் பாருங்க, எது வெளிப்படுத்தலையோ அதைத்தான் நோண்டுவது, எது சொல்லப்படலையோ அதைத்தான் ஏதோ எல்லாம் பார்த்து. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தில் எழுதிப்பட்டிருக்கிறது சொற்ப வசனங்கள் தான் நான் கீழ்ப்படுகிறோம். அதையே என்னால முடியல. எழுதி வைத்து மறைக்கப்பட்ட பொருள்களை கிண்டி அதை தெரி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து எனக்கு முடியாதப்பா, எனக்கு அது வேணாம். எனக்கு சொல்லப்பட்டிருக்குது, ஆவேசன் மண்டைகளின் தலை நன்மையானவைகளை கொண்டு வந்து தேவனுக்கு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் ஆவேலையும் அவன் காணிக்கைகளையும் அங்கீகரித்தார். சொல்றது சரியா? நான் பேசுறது சரிதானே? ரெண்டையும் தேவன் அங்கீகரித்தார். பிரியமானவர்களே, தேவன் என்னையும் அங்கீகரிக்க வேண்டும், என் காணிக்கைகளும் அங்கீகரிக்க வேண்டும். வழங்குறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே கர்த்தருக்கு நாம் எதை முன்மாதிரியாக எதை கொடுக்கிறோம், எவ்வளவுத்துக்கு கொடுக்கிறோம்? நான் உங்களுக்கு கேட்கவா, உங்களுடைய தேவ சமூகத்தில் போன முறையை நான் இதை குறித்து பேசினேன், கொஞ்சம் பேசுவா. உங்கள் வாழ்விலே இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இந்த வாழ்வுக்கு கர்த்தர் காரணமாக இருக்கிறார் என்று நீங்கள் சொன்னால், நாம் இன்றைக்கு நம்முடைய கருத்துல இருக்கிற முதன்மையானவைகளை தேவனுக்கு கொடுக்கிறோமா? எல்லாவற்றால் அதை வஞ்சிக்கிறோமா? பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் சத்தியம். இவைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் போதிக்கப்பட்டவைகள். இவைகள் மாறாதவைகள். வழங்குறதா? விருப்பம் இல்லாதவர்கள் இதை மாற்றத்தான் நினைப்பார்கள். வழங்குறதா? விருப்பம் இல்லாதவர்கள் ஏதாவது இதுக்கு ஒரு கதை பிடிச்சிட்டு இருப்பார்கள். கீழ்ப்படிய விரும்பாதவர்களும் இதுக்கு கதை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். பிடிச்சு கொண்டே இருங்க. அவர் வருகிற பொழுது, அவர் விசாரிக்கிற பொழுது, இல்லையோ எனக்கு தெரிந்த அளவு கர்த்தரை கனம் பண்ணுகிற பொழுது தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரா? ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை போஷிப்பார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை கொண்டு செல்வார். இதை விட எனக்கு ஒண்ணு தெரியாதப்பா. ஆகையினாலே இங்க ஒரு மனுஷன் தன்னுடைய மந்தையிலே, தன்னுடைய வேலையிலே தான் பார்க்கறது எல்லாவற்றையும் தேடி பிடிக்கிறான். எது நல்லது? பிரியமான கொஞ்சம் சிந்திங்க. போய் அவன் தேடுறான், என் ஆண்டவருக்கு இல்லவா, என் தேவனுக்கு இல்லையா நான் பழி செலுத்த போகிறேன். எது நல்லது? ஒரு ஆட்டை பிடிக்கிறான், ஒரு ஆட்டை பிடிக்கிறான், இன்னும் ஒரு ஆட்டை பிடிக்கிறான். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. பார்த்த என்ன தெரிய போதா, இதெல்லாம் நல்ல ஆடு இல்லை. போய் பிடிக்கிறான், இதை தூக்குறான், இது சரியில்லை, இன்னும் ஆண்டு பிரயாசம். ஏன் நான் கொடுக்க போறது என் ஆண்டவருக்கு? ஏதோ இருக்குது என்று சொல்லி அல்ல, ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவருக்கு நான் கொடுக்க போகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்க, உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்க, உனக்கு நல்ல ஜாப் கொடுத்திருக்க, நீ இன்றைக்கும் அப்பத்துக்கு அலைஞ்சு தெரியாமல் கர்த்தர் காத்திருக்க, ஏதோ இருக்கிறதை கர்த்தருக்கு கொடுத்து காணிக்கையாக மாற்றிக்கொண்டால் அது உன் விசுவாசம், அது உன் நோக்கம், அது உன் நோக்கம். எப்படி இருக்கட்டும், சீக்கிரமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரியல இன்னைக்கு முடிப்பு நான் சொல்லி, சீக்கிரம் கடந்து செல்வோமா? ஆதியாகமம் 8:20-21 வாசிங்கள். அதுல ஒரு அருமையான ஒரு சம்பவம் என்று அதை தாண்ட கூடாது, வாசிங்க.
அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான்.
பலியிட்டான்
சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதாய் இருந்தது இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பது.
பிரியமானவர்களே, நோவா 150 நாட்கள் மழை பெய்து முதலாவது நாள் இறங்குறான் வெளியே. இந்த மனுஷனுடைய சிந்தனை என் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, என்னால முடியல. என்னோட சேர்ந்து கொஞ்சம் சிந்திங்கப்பா. 150 நாள் மலையில மிதக்கிறான், சாவா வாழ்வா, சாவா வாழ்வா, தெரியாது அவனுக்கு. கத்தர் அனுப்பி இருக்கிறார், ஓகே நம்புறேன், மிதக்குது. மலைகளுக்கு மேலாக தண்ணி நிற்கிறது, வாழ்வா சாவா. ஆனா அவன் வர்றான், வந்து அவனுடைய கப்பல், அவனுடைய போட்ல, அவனுடைய இதுல இறங்கி முதல் செய்தது என்ன தெரியுமா? முதலாவது என்ன தெரியுமா? அந்த முதல்ல அப்பொழுது நோபா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான, என்ன இருதயம் இது இல்லையா? இருதயம் ஆண்டவருக்கு சுத்தமானது, மேன்மையானது. போட்ல இருக்குது பாருங்க, அவ்வளவுதான் இனி ஒரு புதிய ஒரு தொடர்புக்குள்ளே போக போகிறது. அதுலயும் அவன் செய்த முதலாவது காரியம் என்ன தெரியுமா? அந்த கப்பல்ல இருக்கிறதுல சுத்தமானதா பிடித்து என் ஆண்டவருக்கு பலிட, அதை அவர் என்ன செய்தார் தெரியுமா? முகர்ந்தார். அதை அவர் அங்கீகரித்தார். வாசிக்க வாசிக்க அவருடைய நடத்தைகளும் வாழ்க்கைகளும் இருதயத்தை குமுற வைக்கிறது. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இன்னைக்கு என்ன செய்கிறோம்? எதை எவ்வளவு தூரத்துக்கு நாம போகிறோம் கர்த்தரை நம்பி? இன்னைக்கு எத்தனையோ விசுவாச வீரர்கள் இந்த தேசத்திலே வாழ்ந்து முடித்தார்கள். எத்தனையோ விசுவாச வீரர்கள் விசுவாசத்திலே அடுத்த வேளை சாப்பாடு இல்லாமல் நடந்து திரிந்தார்கள். ஆனா நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நமக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. உன் பிள்ளைகள், உன் குடும்பம் நன்றாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரைத்தான் வஞ்சிப்பது, தேவனுடைய பங்கை வஞ்சிப்பது, தேவனுடைய காரியங்களை வஞ்சிப்பது, ஜபம், ஆராதனை, காணிக்கை, தசோபாகம் வஞ்சிப்பது. நம் வாழ்விலே கண்டுகொண்டது என்ன தெரியுமா? நாங்க யாராவது ஒருவரை பிடித்தீங்க, ஒருத்தரையும் காட்ட விரும்பலப்பா. யாராவது ஒருவரை பிடிச்சி ஏதாவது பேசிட்டு வந்து வைங்க, அடுத்த ஆராதனைக்கு ஆளை காண கிடையாது, அடுத்த மாசம் தசவம் வாங்க கிடையாது. கத்தரா உன்னை பேசினார், ஆண்டவரா உன்னை பேசினார், ஆண்டவருடைய காரியத்திலே கைய வைக்கிறீங்க. என்னோட வந்து சண்டை பிடிப்பான், நான் ஏற்றுட்டு போயிடுறேன். ஆனா அது பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது கர்த்தருடைய பங்கு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார், அதனாலே கர்த்தரை கனம் பண்ணு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா வளர்ந்த விசுவாசிகள்,
வளர்ந்த ஊழியர்கள் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை வஞ்சிக்கிறோம் என்ற அறிவு நமக்கு தேவை. நான் கடந்த முறை சொன்னேன், நான் பின்னுக்கு கொஞ்சம் சொல்லி முடிச்சிடறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நோவா கர்த்தரை அதன் முகண்டார். ஆவேலை குறித்து பார்த்த பொழுது அவர் அவனையும் அவனுடைய காணிக்கையும் என்ன செய்தார் தெரியுமா? நோவாவை குறித்து பார்க்கிற பொழுது என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவர் அதை முகர்ந்தார். நல்லா இருக்கு நோவா, நோவா உன் நோக்கம் நல்லா இருக்குது, நோவா நீ செய்த காரியம் நல்லா இருக்குது, அது எனக்கு மனமகிழ்ச்சியா இருக்குது. நோவா தேசத்தை அழித்து விட்டேன் என்று சொல்லி நீ துக்கத்தில் கிடக்கவில்லையே, தேசத்தை அழித்து விட்டேன் என்று சொல்லி என்ன கோபமா இருக்கவில்லையே, தேசத்தை அழித்து விட்டேன் என்று சொல்லி எனக்கு நீ பழி செலுத்தாமல் விடவில்லையே. எல்லா விசுவாசிகளுக்கும் இருக்கிற வருத்தம் இது, எல்லா ஊழியர்களுக்கும் இருக்கிற வருத்தமும் இதுதான். ஒன்றுமே சொல்லக்கூடாது, ஒன்றுமே பேசக்கூடாது, தாளாட்டிக்கிட்டே இருக்கணும், பாட்டு பாடிச்சே இருக்கணும், அதான் சரியானது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அது பரிசுத்தமானது என்பதையும் மறந்து விடாதிருங்கள். உங்களுக்கு உணர்வுள்ள இருதயம் இருந்தால் இந்த நாளிலே உங்கள் இருதயத்தை கர்த்தர் சமூகத்திலே வைத்து உங்களை ஆராய்ந்து சரிப்படுத்துவது உங்களுக்கு நல்லது, நல்லது. ஏனெனில் பின்னுக்கு என்ன ஒரு காரியம் நாம் பார்த்தா, யாத்திராம் 23:13 வசனத்தை வாசியுங்கள். அருமையான ஒரு சம்பவம் பாருங்க, எனக்கு வாசித்து விட்டு வளத்தை எப்படி எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறது எனக்கு தெரியல. வாசிங்க, யாத்திராம் 23:19 வாசிங்க, அதுல அருமையான ஒரு தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். 23:19 தொடர்ந்து வாசி.
உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. வெள்ளாட்டு குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு.
எனக்கு பிடிச்சது இங்கதான் பாருங்க, இதை இந்த பக்கத்தை இந்த வசந்த மாதிரி கொஞ்சம் கவனிங்க. அந்த வசந்த வாசிங்க சிஸ்டர்,
நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு.
நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு
நான் சொல்வதையெல்லாம் செய்வாய்.
நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாக.
நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும்,
சத்துருக்களுக்கு சத்ரு,
உன் விரோதிகளுக்கு விரோதியாயும்,
உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன்.
என் தூதனானவர் உனக்கு முன் சென்று
எமோரியரும்
ஏத்தியரும்
பெரிசியரும் கானானியர்
ஏவியரும்
எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு
உன்னை நடத்தி கொண்டு
போவார்.
அவர்களை நான் அதம் பண்ணுவேன்.
அவர்களை நான் அதம் பண்ணுவேன். என்ன வாசம்? இதுக்கு முதல்ல ஆண்டவர் என்ன தெரியும் வச்சிருந்தார்? என்ன சொன்னார்? நான் சொல்லுகிற வார்த்தைகள், நான் எழுதுகிற வார்த்தைகள் எல்லாம் நீ கேட்டு செய்தா உனக்கு எதிராய் வருகிறவர்களை நான் எதிர்ப்பேன். 19 உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களின் முதல் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஒரே பிரச்சனை, ஒரே துன்பம், ஒரே துயரம், ஒரே வேதனை, ஒரே வறுமை, ஒரே வறட்சி, ஒரே அது, ஒரே இது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாரு, நான் சொல்றதை நான் செய்வேன், உனக்கு எதிராய் வருகிறவர்கள் நான் எதிர்த்து நிற்பேன்ப்பா. வாசிச்சுட்டு யோசிக்கிறேன், எனக்குள்ளேயே குமுறுது, எனக்குள்ளேயே யோசிக்கிறேன் அப்பா. அதனாலதான் இன்று வரைக்கும் நாங்கள் ஓரளவுக்காவது சந்தோஷமாக இருக்கிறோமோ எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் நித்திரை கொள்றோம் பாருங்க, நித்திரை கொள்றோம் பாருங்க. ஒரு சமாதானத்தோடு, ஒரு சந்தோஷத்தோடு, ஆண்டவரே இன்னும் ஒரு நாளை தந்திரேன்னு சொல்லி நாங்கள் நித்திரை கொள்றோம் பாருங்க. அவர் சொன்னதை முடியுமான அளவுக்கு நாங்கள் கீழ்படுகிறோம். இன்றைக்கு பிடிச்சா செய்கிற ஒரு வாழ்க்கை, விசுவாசிகள், தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள் பிடிச்சா செய்வோம், பிடிக்காட்டிக்கு விடுவோம். எனக்கு எத்தனையோ பேர் தெரியும் பாருங்க, இப்படி செய்யுங்கள் என்று பிரசங்கித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு தள்ளாடி தாண்டவம் ஆடுகிறார்கள். நமக்கு உரிய விதத்தில் பிரசங்கம் பண்ணக்கூடாது, நமக்கு ஏற்ற விதத்திலையும் பிரசங்கம் பண்ணக்கூடாது, நமக்கு ஏற்ற காலத்திலையும் பிரசங்கம் பண்ணக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தருடைய சத்தியத்தை நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, அதெல்லாம் முன்மாதிரியா? எனக்கு சில காரணம் சிந்தித்தா யோசனை தான். இப்படியும் இருக்கிறார்கள், இப்படியும் வாழுகிறார்கள், இப்படியும் நடக்கிறார்கள், பரவாயில்லை. 19 திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களில்
விளைச்சல்கள்
முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. வெள்ளாட்டு குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம்.
வாசிங்க,
வழியில் உன்னை காக்கிறதற்கும்,
வழியில் உன்னை காப்பதற்கு. இங்க பாரு,
நீ முதல்ல முதல் பல நாள் கர்த்தரை மகிமைப்படுத்து. அதுக்கு பிற்பாடு நான் சொன்னவைகள், நான் கேட்டவைகள், நான் எழுதியவைகள் எல்லாம் கை கொள்ளு. அப்பொழுது வழியில ஒரு தூதன் வருவா உன்னை காக்கிறதுக்கு. உனக்கு எதிராக இருக்கிறவன் எல்லாம் நான் அதம் பண்ணி போடுவேன். சொல்லுங்க, இதெல்லாம் வேத வசனம் தானே, நம்ம வாசிக்கிறது தானே, இதெல்லாம் ஞாபகமே இல்லையா? அல்லாவிட்டால் ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லி இவ்வளவு வசனத்தையும் மடங்கடிப்பது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வழியில் உன்னை காட்டும்படி ஒருவரை வைத்திருக்கிறார். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். இன்னைக்கு யுத்தத்தை குறித்து கலக்கம் இருக்கலாம், கலங்காமலும் இருக்கலாம். அது நம்ம நம்ம விசுவாசம். ஆனா எங்கடைய விசுவாசம் உண்டே உண்டு? எப்ப மறிச்சாலும் நாம பரலோகம் தான். அதனால யுத்தம் வருகிறது, அது ஒரு பிரச்சனை. கொரோனா வருகிறது, அது இன்னும் ஒரு பிரச்சனை. இன்னும் ஏதாவது வருமா, அது அது பொறுத்து பிரச்சனை. ஆனா என்னுடைய நம்பிக்கையின்படி மறைச்சா நாங்க பரலோகம். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த அளவுக்கு, என்னால் முடிந்த அளவுக்கு கர்த்தரை நான் கனம் பண்ணுகிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு, விசனமாக அல்ல, வசனத்தை நமக்கு அப்பப்போ வளர்ச்சி அல்ல. நாம நல்லா இருந்தால் நல்லா பேசுவோம், அப்படி இருந்தா இது சரியில்லை என்று பேசுவோம். அதெல்லாம் நம்மகிட்ட சரி வராத காரியம் பாருங்க. ஆகையினால பிரியமானவர்களே, மழையில் உன்னை காக்கிறதற்கு, உன் குடும்பத்தை காட்டு, உன் பிள்ளைகளை காட்டு, அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு தூதனை அவன் கொண்டு போய் சேர்ப்பான், வாக்கு பண்ண இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான். அதன் மத்தியிலே உனக்கு எதிராக எழும்புகிறவர்கள், உனக்கு விரோதமாய் வருகிறவர்களை அவர் யுத்தம் பண்ணுவாராம், அவர் யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு ஒரே பிரச்சனை, ஒரே துன்பம், ஒரே துயரம், ஒரே வேதனை, ஒரே கண்ணீர். ஏன் தெரியுமா? நாம் எங்கேயோ தவறுகிறோம், நாம் செய்ய வேண்டியதை ஏதோ செய்யவில்லை, நாம ஏதோ விசனத்தில் நடந்து கொள்ளுகிறோம், நாம் ஏதோ கோபத்தில் நம் வாழ்க்கையை நடத்தி கொள்ளுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் வையுங்க, ஆராயுங்க. உங்கள் இருதயம் கர்த்தருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டால் நலமாக இருக்குமே. புதிதான ஒரு ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நலமாக இருக்குமே. புதிய ஒரு பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நலமாக இருக்குமே. இப்படியே எப்பொழுது எதுவரைக்கும் ஓடப்போகிறீர்கள், எதுவரைக்கும் ஓடப்போகிறீர்கள்? நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வது எல்லாம் செய்வாயாக. இதுல மேல எழுதியிருக்கிற காரியங்கள் எல்லாம் செய்ய சொல்லி அங்கே எழுதப்படுகிறது. மேல எழுதின காரியங்கள் எல்லாம் நீ செய்தா கர்த்தர் உன்னோடு வருவாராம், தேவன் உன்னோடு வருவாராம். ஹல்லேலூயா. எப்படியே நான் பேசிட்டு இருந்தால் பேசி முடிக்க முடியாது. ஆகையினால ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் மாத்திரம் நான் வாசித்து நான் முடிச்சிடறேன். ஹல்லேலூயா. ஒன்று, புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை குறித்து, ஆண்டவர் கொடுத்தலை குறித்து, முதலாவது கத்தரிக்கண்டு கொடுக்கிற காரியத்திலே அவர் பேசுகிற காரியம் ரம்யமாக அருமையாக இருந்தது. அதை வாசிக்கலாம். லூக்கா 11 அதிகாரம் 42 வசனத்தை வாசிங்கள். லூக்கா 11:42 அதை மாத்திரம் நாங்கள் வாசிக்கலாம். வாசிங்க.
உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாம் மறுக்குழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க
வேண்டும்.
நீங்கள் ஒத்தலாம் மறுக்குழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும்.
இங்க ரெண்டையும் செய்யுங்க என்று போதிக்கிறார் ஆண்டவர். ஒன்றை மாத்திரம் அல்ல, ஒன்றை மாத்திரம். இது யாருக்கு போதிக்கிறார் தெரியுமா? பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. இதுல ரெண்டத்தான் ஒன்றை செய்தால் நாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள். நான் சொல்றது சரியா? நான் சொல்றது சரியா? இதுல என்ன சொல்லப்பட்டது? ரெண்டையும் செய்யுங்க, ஒன்றை செய்தா நீங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதர். விளங்குதா? பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. நீங்கள் இதை வாசிக்கிறதுக்கு என்ன ஒரு ஆள் எனக்கு தெரியல, வாசிங்க. இது என்னண்டே எனக்கு தெரியல, வாசிங்க.
உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாம் மறுக்குழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து.
பிரியமானவர்களே, சின்ன சின்ன காரியங்கள்ல இருந்து அவன் இந்த விஷயத்துல கட்டிக்காரன் பாருங்க. இந்த விஷயத்துல யாரு கட்டிக்காரன்? பரிசேயன் கட்டிக்காரனா இருந்தா எல்லாம் கர்த்தருக்கு நான் கொடுப்பேன். ஆனா ஆனா இன்னும் ஒரு பதிய விட்டுட்டாங்க பாசிங்க. அது என்னது?
தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள்.
நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள்.
இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும்.
பிரியமானவர்களே, நியாயத்தையும் அன்பையும் வேத வசனங்களையும் கை கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல் பலனை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை பார்த்து எழுதி வைத்த வார்த்தைகள் இவைகளாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் எதை செய்கிறோம்? நாம் எதை செய்கிறோம்? எதை செய்கிறோம்? நாம் எதை செய்கிறோம்? ரெண்டையும் செய்கிறோமா? ரெண்டையும் செய்கிறோமா? அல்லாவிட்டால் எனக்கு இது பிடிச்ச இந்த நேரத்தில் இதை செய்வது,
என்ன ஒன்று பிடிச்சா என்ன என்ன ஒன்று செய்வது, வேண் வேண்டா செய்வதை செய்யாம விடுறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது கர்த்தருடைய காரியம். எல்லாம் கர்த்தருடைய காரியம் போல இதுவும் மிக பெரிய காரியம். இது பரிசுத்தம் உள்ளது, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு காணிக்கை தசமமாகும் என்பது தேவ சமூகத்தில் பரிசுத்தம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே இங்கே பரிசேயரை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, நீங்க எல்லாத்துலயும் கெட்டிக்காரங்க, என்ன சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. எனக்கு இது வாசித்த பொழுது, இலங்கை தேசத்துல கடல் ஓரங்கள்ல ஒரு ஊழியக்காரர் சபையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஊழியக்காரர் என்ன செய்தார்னு சொல்லினால், மீன் பிடித்து கொண்டு வந்து அதை சபைக்கு தசம பாகமாக கொடுத்தார். நான் நினைக்கிறேன் இந்த கொரோனா டைம் நினைக்கிறேன். எதை கொண்டு வந்து கொடுத்தார்? மீன். வேற ஒன்று எங்கிட்ட இல்லை பாஸ்டர், எங்கிட்ட ஒன்றுமே இல்லை. எங்கிட்ட இருக்கிறது இப்போதைக்கு இதுதான், இதைத்தான் நாங்களும் சாப்பிடுறோம், இதை நீங்களும் வச்சிருங்க. விளங்குறதா? பிரியமானவர்கள், அந்த மனுஷனுக்கு அந்த காரியத்துக்கு ஒன்றுமில்லாத மனிதர்கள், உங்களுக்கு தெரியுமா, எங்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று கஷ்டப்படுகிறவர்களும் சரி, வேதத்திலே விதவைகளும் சரி, கர்த்தரிலே அன்பு கூறுகிற விதமே வித்தியாசம். கவனிச்சிருக்கீங்களா? நீங்க பாருங்க வடிவ, விதவைகள் எல்லாம் கர்த்தரிலே அன்பு கூர்ந்து நீதான் என் நம்பிக்கை, அவங்களுடைய அன்பே வித்தியாசமாக கிடக்கு. இவங்க என்ன செய்தாங்க, எங்கிட்ட இருக்கிறது எல்லாம் கொண்டு கொடுக்குறோம். ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ இதை மாத்திரம் செய்யாத, அதையும் செய். எதை? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. எதை? தேவ அன்பிலே அதுக்கு கீழ்ப்படி. எதை? நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றி. எதை? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி. அதையும் செய், இதையும் செய். இன்னைக்கு நீங்க எதை செய்கிறீர்கள்? பிரசங்கம் பண்ண மாத்திரம் போதாதப்பா, போதா. இன்னைக்கு அநேகர் ஜெபம் பண்றதை கேட்டுப்பட்டிருக்கேன், ஆண்டவரே எல்லாரும் காணிக்கு கொடுக்க வேண்டும், தசமம் கொடுக்க வேண்டும். ஆனா நீ கொடுக்கறது இல்லையே, எதற்கு? எதற்கு இந்த பிரேயரே பிரயோசனம் இல்லையே. சும்மா ஆக்கள் பார்க்கிறார்கள் என்று சொல்லி சும்மா அடித்து விடக்கூடாது, சும்மா ஜபம் பண்ணக்கூடாது. பிரயோசனமற்றது, பிரயோசனமற்றது. ஜபம் தேவ சமூகத்தில் போய் எட்ட வேண்டும். ஜபம் கொர்நிலை என்ற மனுஷனை குறித்து அப்போஸ்தலன் நடவடிக்கையில் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் தெரியுமா? அவன் தான தர்மம் பண்ணி ஜபம் பண்ணினானா, அது தேவனுக்கு பிரியமாக இருந்தது, பதில் உடனே வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பங்கு, கர்த்தருக்கு எந்த விதத்தில் நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம், எவ்வளவுத்துக்கு நாம் கனம் பண்ணுகிறோம், எவ்வளவுத்துக்கு அவர் மீது நாம் சாய்ந்து கொள்ளுகிறோம், எவ்வளவுத்துக்கு நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம், எவ்வளவுத்துக்கு அவரோடு நாம் நடக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. நமக்கு உரிய நேரத்தில், நமக்கு வேண்டிய நேரத்தில் மாத்திரம் அப்படி செய்யவே கூடாது. பாருங்க, எனக்கு தெரியும், நல்லா இருக்கிற பொழுது, சந்தோஷமாக இருக்கிற பொழுது, எல்லாம் நன்மையாக இருக்கிற பொழுது, எல்லாரும் இரண்டாம் மானம் மூன்றாம் மானத்தில் நிற்பார்கள். ஆனால் வாழ்க்கை உடைக்கப்பட்டு, வாழ்க்கை கண்ணீரில் இருக்கிற பொழுது, வாழ்க்கை கீழே கிடக்கிற பொழுது, ஏன் தான் என்று சொல்லி நினைக்கிற பொழுது, கர்த்தரை மறந்து விடுவது நம்முடைய வாழ்விலே அது நார்மலான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை, தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை, தேவன் ஒரு நாளும் மாறுவதில்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் நான் கர்த்தருக்கு என்று சொல்லி முதல் பலனை கொடுப்பேன். கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கவில்லையா? கொடுக்காத, கொடுக்காத, கொடுக்காத. ஆனா தேவன் நீ ஆசீர்வதித்தால் தேவனுக்கு என்று கொடுக்கிறதை வஞ்சியாத, வஞ்சியாத. உங்களுக்கு மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய காரியத்தில் கை வைதாக இருங்கள். அது நல்லதல்ல, அது நமக்கு இடுக்கங்களை கொண்டு வரும், அது நமக்கு வேதனைகளை கொண்டு வரும், அது நமக்கு கஷ்டங்களை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக ஒன்று ஒன்று பார்த்து நான் முடித்து விடலாமா? மல்கியா மூன்றாவது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள், மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இருந்து சீக்கிரம் வாசியுங்கள், நான் முடித்து விடுகிறேன். ஹல்லேலூயா. 3:8 இருந்து வாசியுங்கள்.
மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
யார் இதை சொன்னது தெரியுமா? யார் சொன்னது இதை? சேனைகளின் கர்த்தர். பாட்டு படிச்சேன், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பாட்டெல்லாம் பயங்கரமாகத்தான் இருக்கிறது, பாட்டெல்லாம் உற்சாகமாகத்தான் இருக்கிறது, பாட்டெல்லாம் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு எப்பொழுதும் சபையிலே மகிமை உண்டாவதாக. இது என்ன? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நான் போன முறையும் சொன்னேன்,
அனனியா சப்ராடிய வாழ்வில் நாங்கள் பார்த்தோம். நீங்கள் தேவனை வஞ்சிக்கலாமா சொல்லுங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு மனிதன் மனிதனை வஞ்சித்து விட்டாலே பெரிய பிரச்சனை ஆகுது. ஒரு மனுஷன் இன்னும் ஒரு மனுஷனை வஞ்சிச்சுட்டா பெரிய பிரச்சனை, ஏமாத்திட்டா அது ஒரு பெரிய பிரச்சனை, அவனுக்கு விளங்கி அது பெரிய பிரச்சனை. ஆனா உன்னதமான தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறவர், எனக்கு மூன்று தடவை சாப்பாடு போகிற போடுகிற கர்த்தர் ஆண்டவர், உன் பிள்ளைகளை நல்லா இந்த தேசத்திலே வைத்திருக்கிறாரே, அவரை நீ வஞ்சிக்கிறது சரியா? வஞ்சிக்கிறது சரியா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதனாலே ஆண்டவரே? எல்லாரும் கேட்பார்கள் உடனடியாக, எதனால? நாளையத்துக்கு வர்றேன், நான் ஜெபம் பண்றேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் அது செய்கிறேன், நான் இது செய்கிறேன், அங்க போறேன், இங்க வர, ஆண்டவர் நீ என்ன வஞ்சிக்கிறிய, என்ன ஆண்டவர் இவ்வளவு செய்கிற? உங்கள் இருதயம் இந்த நாளிலே உணர்வடைவதாக. அப்போஸ்தல நடவடிக்கைகள், அப்போஸ்தலர்கள் ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது அவருடைய வார்த்தையில் கேட்டவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? உணர்வடைந்தார்கள். உணர்வு அது கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. பெரியமானவர்களே, கர்த்தர் எழுதி கொடுத்த தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் முன்பாக வைக்கிறேன். உங்கள் இருதயம் உணர்வடைந்தால் அது நலமாக இருக்கும். உங்கள் இருதயம் தேவ சமூகத்திலே வைக்கப்பட்டு அலசி பார்க்கப்பட்டால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நீதிமொழிகளில் எழுதி சொன்னது போல உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். உங்கள் இருதயத்தில் இவைகளை எழுதி கொள்ளுங்கள். என்னவெனில், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலே உண்மை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்களே? தசோபாகத்திலையும் காணிக்கைகளும். காணிக்கை தசோபாகம் தான். வஞ்சனை, வஞ்சனை. யாரை வஞ்சிக்கிறோம்? கர்த்தரை. யாரை வஞ்சிக்கிறோம்? எங்களையா வஞ்சிக்கிறீங்க? இங்க இருக்கிறவங்க யாரையா வஞ்சிக்கிறீங்க? கர்த்தரை. தேவன் ஆசீர்வதித்தார், அவர் தான் ஆசீர்வதித்தார். எனக்கு உங்களுக்கு தெரியுமா, நல்லது செய்தவன் ஏதாவது செய்துட்டா நமக்கு கோபம் வந்துடும் முட்டிட்டு. உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே பார்க்க இல்லையா? நான் நிறைய பார்த்துருக்கேன். நல்லது செய்யுங்க, எங்களுக்கு ஏதாவது செய்துட்டு போயிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. நாம கர்த்தரை நம்பித்தானே எதையும் செய்கிறோம். ஆனா தேவன் ஆசீர்வதித்த நம்ம அவரையே நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? வஞ்சிப்பது, நல்லாய் நீட்டி நிமிந்து வஞ்சிப்பது. காரணம் வேற இருக்கு. ஆயிரம் காரணம், ஆயிரம் காரணம் சொல்லுவோம், பதில் சொல்லுவோம், விளக்கம் கொடுப்போம், அது சொல்லுவோம். இங்க பாரு விளக்கம் எல்லாம் இங்க, அது சும்மா இந்த ஏதோ பைத்தியக்காரன் மாதிரி நாம கேட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு சொல்லிட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா நாம் கர்த்தரை வஞ்சிக்கிறோம் என்பதுதான் அசைக்க முடியாத சத்தியம், அசைக்க முடியாத காரியம் அதுதான். அநேகருக்கு இந்த தசோபாக காணிக்கைகளை குறிச்சு பேசினா புரியாது, பேரி மருந்து குடிக்கிற மாதிரி. நீ புடிக்காட்டிக்கு நான் என்ன செய்யறது? கர்த்தருடைய வார்த்தைகள் அவைகள் மாறாதவைகள். உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொல்ற பொழுது சந்தோஷமா கேட்கிறா பாரு. அதே மாதிரி இதை இப்ப கேளு. இது உனக்கு சுகம் தரும், இது உனக்கு ஆரோக்கியம் தரும், இது உன்னை வாழ வைக்கும், இது உன் பிள்ளைகளை நீண்ட தூரம் கொண்டு செல்லும், இது உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். நினைத்துக்கொள், நான் சொல்லுகிற வார்த்தைகளை. நாங்கள் போய்விடுவோம், நாளைக்கு மறித்தாலும் நாங்க போயிடுவோம், ஆனா சபை இருக்கும். இன்னும் ஒருத்தன் சபையை நடத்துவான், சபை இருக்கும். ஆனா நான் சொன்ன வார்த்தைகளை மறவாது, சொன்ன வார்த்தைகளை மறவா. நாங்கெல்லாம் இந்த சபை இருக்கும் வரைக்கும் நீண்ட காலம் இந்த பூமியில வாழப்போகிறோம் இல்ல, இல்ல வாழ்ந்து சொன்னா நாளைக்கும் போய்விடுவோம், இன்னைக்கு இரவும் போய்விடுவோம், ஆனா சபை இருக்கும். நான் சொன்ன வார்த்தைகளை மறவாதருங்க, கர்த்தரை வஞ்சியாதீங்க. எங்களை வஞ்சிங்கப்பா, எங்களை வஞ்சித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சொல்றதெல்லாம் ஏதோ சொல்றது, நமக்கு எல்லாம் ஏதோ காட்டிட்டே இருப்பாங்க, எங்களுக்கே சில பரலோகத்தை காட்டிக்கிட்டே இருப்பாங்க, பிரச்சனை இல்லை காட்டுங்க. ஆனா சத்தியம் என்னவெனில், நீங்கள் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதனால் என்று கேட்கிறான். தசமபாகத்திலையும் காணிக்கலாம். பிரியமானதே உண்டு பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துல நான் உங்களை வந்து பார்த்து கேட்கவா, இதுவரைக்கும் 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் சொல்லி பெருசா சொல்லி கொண்டு தெரிகிற உன்னை பார்த்து தேவ சமூகத்துல வந்து கேட்கவா, கர்த்தரை நீ எத்தனை தடவை வஞ்சித்தாய், எத்தனை தடவை வஞ்சித்தாய், ஏன் வஞ்சித்தாய், எதற்கு வஞ்சித்தாய்? உனக்கு வீடு தந்தவர் அவரல்லவா? உனக்கு ஒரு குடும்பத்தை தந்தவர் அவரல்லவா? உனக்கு பிள்ளைகளை தந்தது அவரல்லவா? உன்னை வாழ வைத்து இன்றைக்கு நல்ல ஒரு வேலை, ஐயா அப்பா வேலைகளே இல்லாமல் அலைந்து திரிந்து அங்கும் இங்கும் பங்கும் வந்து அழுது திரிஞ்சு உன்னை இன்னைக்கு ஒரு இடத்துல வைத்திருக்கிறாரே. பிரியமானவர்களே, நம்முடைய நாட்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நான் இந்த தேசத்தில் வருகிற பொழுது எனக்கு 13, 14 வயது. அந்த நாட்களிலே கர்த்தருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நடந்து ஏதோ அந்த வயதில் நினைத்து என்னால் முடிந்த அளவுக்கு செய்ததை கர்த்தர் நினைத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம். நாம் எத்தனை தடவை தேவனை வஞ்சித்திருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு தான் தெரியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு செய்தியாக நீ கொண்டு போகாத, உன் வாழ்வுக்கு பிரயோஜனமாய் கொண்டு போ. இன்னைக்கு அநேக தசமாக கொடுக்கிறோம்,
அதுலேயும் வஞ்சிப்பதுண்டு. ஒருக்கா கொடுப்பது, ஒருக்கா கொடுக்காம இருப்பது, வேணுமெண்டா இருந்தா செய்வது, இல்லாம செய்வாது இருக்கிறது, ஏதோ ஒன்றை கொடுத்து ஏதோ தட்டி ஏதோ கணக்கு போட்டுட்டு போறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, அப்படி செய்யாதீங்க. கர்த்தருக்கு கொடுங்க, தேவன் உங்களை வாழ வைக்கிறார் என்பதை. சிஸ்டர் 9 பத்தி வாசிங்க.
நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள்.
எல்லாரும் வஞ்சித்தீங்கவா, வாசிங்க.
என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி,
என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு
தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள்.
தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள்.
அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
மாணவர்களே, தசமபாகம் என்பது நீங்கள் இருக்கிற ஆலயத்திலே கொண்டு வந்து கொடுக்கப்பட வேண்டியது ஒன்று. கடந்த முறை நான் பேசினேன், உங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரங்கள், ஆவிக்குரிய தகப்பன்மார் ஆவிக்குரிய விதத்திலே உங்களை நடத்துகிறார்களோ அங்கே கொண்டு வந்து நீங்க கொடுக்கப்பட வேண்டியது. இதுக்கு மாறாக நீ எந்த சத்தியத்தை கொண்டு வந்தாலும் ஒவ்வாதது, ஒவ்வொவே ஒவ்வாது. ஆகையினாலே ஆண்டவர் நீ கொண்டு வந்து போட்டுப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா பாரு. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கல, தேவனங்களை ஆசீர்வதிக்கல, எங்களுக்கு ஒன்று கொடுக்கல, எங்களுக்கு ஒன்று தரல. ஐயா, நீ தேவனை கனம் பண்ண வேண்டிய விதத்துல கனம் பண்ணு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, இன்று வரைக்கும் கர்த்தரங்களை போஷித்து வருகிறார், இனிமேலும் அவர் போஷிப்பார். அவர் வரும் வரைக்கும் எங்களை போஷிப்பார், நாங்கள் சாகும் வரைக்கும் அவர் போஷிப்பார். ஏனெனில் எங்களால் முடிந்த அளவுக்கு கர்த்தரை நாங்கள் கனம் பண்ணுகிறோம், கர்த்தரை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். அவர் சொல்லுகிற வார்த்தையில் முடிந்த அளவுக்கு எங்களால் கர்த்தரை வஞ்சியாதருங்கள், தேவனை ஒருபோதும் வஞ்சியாதருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கண்களை எல்லோரும் இருந்த இடத்துல இருந்து மூடுங்கள், உங்கள் கண்களை மூடுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இருந்த வண்ணமாகவே உங்கள் கண்களை மூடுங்கள். ஒரு விஷயம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுக்கிறீர்களா, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு கர்த்தரை வஞ்சியாமல் கொடுக்கிறீர்களா, கர்த்தருக்கு தசோபாகத்தை ஆலயத்திலே கொண்டு வந்து கொடுக்கிறீர்களா, அல்லாவிட்டால் நீங்கள் விரும்புகிறபடி நீங்கள் நினைக்கிறபடி செய்கிறீர்களா? பிரியமானவர்களே, வேதத்துக்கு மாறாக நடவாதிருங்கள், வேத வசனங்களுக்கு மாறாக நடவாதிருங்கள். நீங்கள் கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தில் இருந்து கர்த்தருக்கு முதல் பலனை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம், கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள் ஆகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கொடுக்கிறவங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுக்கிற நீங்கள் இன்னும் கொடுங்கள், கொடுக்காதவர்கள் கர்த்தருக்கென்று கொடுக்காதவர்கள், தசோபாகத்தை கொடுக்காதவர்கள் கர்த்தருக்கென்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிற புத்திமதி என்னவெனில், கர்த்தருக்கென்று கொடுங்கள். ஏனெனில் அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை, மனிதர் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை, தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னாலே சொல்ல முடியுமா, இந்த பார், இந்த பொருள், இந்த பணம், இந்த புகழ் என்னாலே வந்தது என்று உன்னாலே சொல்ல முடியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருந்தால், கர்த்தர் உன்னை வாழ வைத்திருந்தால், கர்த்தர் உன் பிள்ளைகளை உனக்கு கொடுத்திருந்தால், கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வேளையிலே உன் கண்களை மூடி உன் இருதயத்தை அவருடைய சமூகத்திலே பலிபடத்திலே வைத்து சொல்லு, ஆண்டவரே உம்மை நான் வஞ்சித்தனப்பா, உம்மை நான் வஞ்சித்துட்டேன் ஆண்டவரே, அநேக தடவை நான் வஞ்சித்தது உண்டப்பா ஆண்டவரே, அப்பப்ப வஞ்சித்தது உண்டா ஆண்டவரே, விருப்பப்பட்ட நேரங்களை கொடுத்த, விருப்பமில்லாத நேரங்களை வஞ்சித்த, எடுத்த, வேறு காரியங்களுக்கு அதை பிரயோஜனப்படுத்திட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னியும். பெரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நீ அசட்டை பண்ணினாய், கர்த்தரை நீ அசட்டை பண்ணினதுக்கு சரி, இந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணினாய், நீ கர்த்தரை அசட்டை பண்ணுவதற்கு சரி. கர்த்தரை அசட்டை பண்ணாத, தேவனை அசட்டை பண்ணாத, கர்த்தரை வஞ்சியாத, தேவனை வஞ்சியாத, உன்னை கொடு, உன் உள்ளத்தை கொடு, தேவனுடைய சமூகத்தில் கொடு, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே, உங்களுக்கு நான் கொடுத்து ஆண்டவர் உங்களை கனம் பண்ண எல்லா விதத்திலையும் ஆண்டவரே, எனக்கு இருக்கிற எல்லா விதத்திலையும் ஆண்டவரே, ஆண்டவரே ஆபிரகாம் ஆண்டவரே தசுவாவும் கொடுத்தார் என்றபடி ஆண்டவரே, என் தகப்பனே நானும் ஆண்டவரே தசுவாவும் கொடுத்து காணிக்கில் கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்த தேவனை கனம் பண்ண எனக்கு அந்த இருதயத்தை தாங்கப்பா. காபமும் தாபமும் வெறுப்பும் வேண்டாத நோ, ஆண்டவரே என்னை விட்டு எடுத்து விடுங்க ஆண்டவரே, வைராக்கியங்களை எடுத்து விடுங்கப்பா, உங்களுக்கு என்ன கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உங்களுக்கே நான் கொடுக்க விரும்புகிறேன், உங்களுக்கே நான் கொடுக்க விரும்புகிறேன், உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறாப்பா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை வஞ்சித்து வாழாதிருங்கள், வாழாதிருங்கள், வாழாதிருங்கள். தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா.
ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போமா? கொஞ்சம் வேலை ஆண்டவரே, முதன்மையானவைகளை மேன்மையானவைகளை உங்களுக்கு நான் கொடுக்க நான் விரும்புகிறேன், உமக்கு நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. உண்மை நான் வஞ்சிக்க விரும்பவில்லையப்பா, உண்மை நான் வஞ்சிக்க விரும்பவில்லை ஆண்டவரே. பிரியமானவர்களை, ஏனோ தான் ஒன்று செய்யாதிருங்கள், வேண்டாம் விதமாய் செய்யாதிருங்கள், ஏனோ தான் ஒன்று செய்யாதிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிறார், கர்த்தரங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தரங்களை போஷிக்கிறவா, கர்த்தரங்களை நடத்துகிறவா, அவரை வஞ்சியாதிருப்போமாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை வருஷம், 20 வருஷம் ஒரே விதமாக தேவனுக்கு கொடுப்பது, மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. ஏன், எதற்கு? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கொடுக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு, தேவனுக்கு என்பதை மறந்து விடாதீங்க, தேவனுக்கு என்பதை மறந்து விடாதீங்க. உன் சுய புத்தியுமே சாய்ந்து, உன் சுய நோக்கங்களை செயல்படுத்தி, புத்தியுமே சாய்ந்து கத்தரை வஞ்சியாத, வஞ்சியாத. அம்மா, ஐயா, வஞ்சியாத. நான் சொல்றேன் கேளு, சத்தோம் பாகம் என்பது கத்தருடைய பண்டக சாலைக்கு வர வேண்டியதுண்டு, அது கொடுக்கப்பட வேண்டியதுண்டு, அது தேவனுக்கு என்று கொடுக்கப்பட, அது பரிசுத்தம் உள்ளதுண்டு, அது தேவனை சாய்ந்திருக்கிற, தேவனை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்ய வேண்டியதுண்டு. அதை வஞ்சியாத, உன் விருப்பங்களை நிறைவேற்ற துடிக்காத. நல்லதல்ல அது, நல்லதல்ல அது, நல்லதல்ல. பிரியமானவனே, பிரியமானவளே, பிரியமானவளே, பிரியமானவனே, பிரியமானவளே, கர்த்தரை நம்பு, தேவனை நம்பம்மா, கர்த்தரை நம்பு. வஞ்சியை யோசியாத, வஞ்சியை யோசியாத, காவப்படாத, முறுமுறுக்காத, அதுக்கு விரோதமாக எழும்பாத, கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்காத. கர்த்தரை கண்டு கொடு. ஆண்டவரே, இதுவரைக்கும் உங்களை நாங்கள் வஞ்சித்திருந்தா உண்மையாய் கொடுப்பா, இதுவரைக்கும் கொடுத்த மாதிரி அல்ல ஆண்டவரே, உண்மையாய் நான் கொடுப்பேன் ஆண்டவரே, உண்மையாய் நான் கனம் பண்ணுவேனப்பா. சூழ்ந்திருப்பதாக, ஆசீர்வாதம் சமாதானம் சூழ்ந்திருப்பதாக ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளை சிந்திக்கவும் அதை செயல்படுத்தவும் இருதயங்களில் விருப்பத்தை உண்டு பண்ணுவீராக. உடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம் நஸ்ரீ, நான் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.